சிற்றம்பலக்கோவைத்தேன் ஜொரியும் செம்முகிலை மற்றொப்பிலாத திரு வாசகத்தின் வாரிதியை கற்றைச்சடையான் கருத்துருக்கும் காதலனை கொற்றை திருவாத ஊரனை கைகூப்புதுமே
பெருங்கருணையினாலே காஞ்சி புராணத்திலே இன்று வீராட்டகாச படலம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். காஞ்சி புராணத்திலே சிவபெருமான் மற்றைய தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் முனிவர்களுக்கும் அருள் செய்த அந்த நிகழ்ச்சியை சொல்லி அவர்களுக்கு வந்த துன்பத்தை போக்கிக் கொள்ளுவதற்காக நீங்கள் சிவலிங்க பூஜையை செய்யுங்கள், காஞ்சிபுரத்துக்கு செல்லுங்கள் என்று அவர்களுக்கு அருள் செய்து அதன் மூலமாக அவர்கள் சென்று அங்கே சிவபெருமானை பூசித்து அதனாலே அவர்கள் பெற்ற பெயரை சொல்லுவது இந்த புராணம். எல்லா தேவர்களும் சிவபெருமானை பூசித்து அதனாலே பேறு பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய புராணங்கள் அத்தனையும் சொல்லி. பேறு கொடுப்பவன் சிவபெருமான், பெயரை பெறுபவர்கள் மற்றைய உயிர்கள். அருள் செய்வது என்று சொன்னால் கடவுளாலதான் முடியும், மனிதர்களால முடியாது, உயிர்களாலே முடியாது, உயிர்களாலே முடியாது. உயிர்கள் வேறு, கடவுள் வேறு என்பதுதான் நம்முடைய சைவ சித்தாந்தம். உயிர்கள் என்றால் எண்ணில்லாதன, கடவுள் என்றால் ஒருவர். அந்த கடவுளுடைய ஆற்றலும் அருளும் எல்லையில்லாதன, எல்லையில்லாத ஆற்றல், எல்லையில்லாத அருள். அதனாலதான் அத்தனை பேருக்கு செய்ய முடியுது. ஒரு அளவோட இருந்துச்சுன்னா செய்ய முடியுமா? நமக்கிட்ட எல்லாமே அளவோட தான் இருக்கு, நமக்கே பத்தாம இருக்கு. நமக்கிட்ட இருக்கின்ற ஆற்றல் உண்டா இல்லையா? நமக்கிட்ட இருக்கின்ற ஆற்றல், நமக்கிட்ட இருக்கிற அருள் நமக்கே போதல, அப்புறத்தியாருக்கு எப்படி செய்ய முடியும்? ஆனா கடவுளுடைய அருளும் ஆற்றலும் அளவில்லாதன, அளவில்லாத எண்ணிறந்து எல்லையில்லாதானே என்கிறார் அல்லவா, எதிலும் அவனுக்கு எல்லை இல்லை. எல்லையில்லவன் எரி துள்ளினால் எனக்கு உண்டான் என்பது பெரிய புராணம். அதனாலே அவன் கரையிலா கருணை மாகடலாக விளங்குகிறான், கரையிலா கருணை மாகடலாக விளங்குகிறான். கற்றவர் விழுங்கும் கற்பகக்கடியை கரையிலா கரையிலான அளவிலாத அளவிலாத கருணையுடையவன், அளவிலாத ஆற்றலுடையவன். அதனாலதான் சிரிச்சு பிரிவுரத்தை இருக்கிற, பார்த்து காமனை இருக்கிற, உதச்சு யமனை கொள்ற, அதான் அளவில்லாத ஆற்றல். விளங்குதா? அதனால அற்பபிராணிகளா இருக்கிற செலந்தி எலி குரங்கு முதலான அற்பபிராணிகள் செய்கின்ற வழிபாட்டையும் அதை வழிபாட்டாக ஏற்றுக்கொண்டு அந்த பிராணிகளை அரச பதவியில வைக்கிறான். செலந்திய அரசனாக செய்கிறான், எலியை அரசனாக செய்கிறான், குரங்கை அரசனாக என்றால் அளவில்லாத அருள், அளவில்லாத அதுக்கு இதுல அளவில்லாத அருளும் முன்னே சொல்லியில அளவில்லாத ஆற்றலும், அளவில்லாத ஆற்றலும் அளவில்லாத அருளும் உடையவன் கடவுள். அளவுக்கு உட்பட்டதாயும் பிறருக்கு செய்ய முடியாததாயும் இருப்பது உயிர்கள். உயிர்கள் வந்து உயிர்களுக்கு உதவ முடியாது, உயிர்கள் வந்து உயிர்களுக்கு உதவ முடியாது. அதனால கடவுள் தான் உதவுவன், அந்த கடவுள் தான் சிவபெருமான் ஒருவன் தான் கடவுள் என்கின்ற திருநாமத்துடைய கடவுள் என்றால் சிவபெருமான் தான். கடவுளே போற்றி என்னை கண்டுகொண்டவர்கள் போற்றி என்று திருவாசகம். கடவுள் என்று சொன்னால் அவன் தான், அது கலந்திருப்பது கடந்திருப்பது கடவுள், கடந்திருப்பது கலந்திருப்பது கடவுள். தன்னியல்விலே கடந்திருக்கிறான், நமக்காக இறங்கி வந்து கலந்திருக்கிறான், நமக்கு அருள் செய்வதற்காக உலக பொருள் எல்லாவற்றிலும் கலந்திருந்து கலக்கலைனா ஒரு பொருளும் இயங்காது, உயிர்கள் அருளை பெற முடியாது. அவன் உலக பொருளிலே கலந்தில்லையானால் உலக பொருள் ஒன்று கூட இயங்காது. சூரியன் வரமாட்டான், சந்திரன் வரமாட்டான், காற்று வராது, மழை வராது, பனி வராது, நட்சத்திரங்கள் வராது, ஒன்றும் வராது, உயிர்கள் வாழாது. அதனாலதான் பூதங்களூரும் இருக்கிறானான் சுவாமி, பூதங்களூரும் நின்றாய் என்று பாடினார் மாணிக்கவாசகர். ஒவ்வொரு பூதங்களையும் பஞ்சபூதங்களையும் சுவாமி இருக்கிறார். பாரிடையாய் பறந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி என்பது திருவாசகம். அதுக்கு மேல பூதங்கள் தூரும் நன்றாய். அதனாலே எல்லா பொருள்களும் கலந்திருந்து அந்த பொருள்களை இயக்கி அதன் மூலமாக நமக்கு அருளை பண்ணுகிறார். உலக பொருள் பூதங்கள் உதவி இல்லையானால் உயிர்கள் வாழ முடியாது. தண்ணீர் இல்லையனா வாழமாட்டாய், நெருப்பு இல்லையனா வாழமாட்டாய், மண் இல்லையானால் வாழமாட்டாய், காற்று இல்லையானவும் வாழமாட்டாய், வெளி இல்லையானாலும் வாழமாட்டாய். மண், தண்ணீர், நெருப்பு, காற்று, வெளி, ஆகாயம், இந்த ஐந்து உடைய உதவியினாலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது பிரத்யட்சமா தெரிகிறது. இந்த அஞ்சு பொருள் உதவி இல்லைன்னு வச்சுக்கோ, வாழமாட்டா, உயிர்கள் வாழ. இந்த அஞ்சு பொருளும் தடப்பொருள் ஆகையினாலே இந்த பொருளுக்குள்ள சிவபெருமான் இருந்து இயக்கிக்கிட்டு இருக்கிறார். இப்ப காற்றை இயக்கவில்லை, உருக்கமா இருக்கு, உள்ள இருக்கிற காற்றை இயக்கிக்கிட்டு இருக்கிற அவர்தான். இந்த காற்று வெளியில போகுது இல்ல, அப்புறம் வருது இல்ல, இந்த சக்தியை யாரு பண்ண முடியும்? இப்ப நம்ம ஆற்றல் இல்ல, போகவோ வரவோ நம்ம இயக்கவில்லை. இப்ப நிறுத்த முடியுதா? கொஞ்ச நேரம் நிறுத்தி பாருங்க, முடியல. இப்ப விட்ட காற்று அப்படியே விட்டுருங்க, அதுவும் முடியாது. காற்று வருகிறது போகிறது, உள்ளே வருகிறது வெளியிலே போகிறது, இது யார் செய்யறா? அவர் தான் செய்கிறார். அதனாலே உயிர்களுக்கு உடம்பை கொடுத்து, உயிர்களுக்கு உடம்பை கொடுத்து இந்த உயிர் வாழ வேண்டிய பூதங்களை உண்டு பண்ணி அந்த பூதங்களிலும் அவன் இருந்து கொண்டு நமக்கு உதவி செய்கிறான். அதனாலதான் வந்து மாணிக்க வாசகர் பூதங்கள் தூரும் நின்றா எனினல்லால் போக்கிலன் வரவிலன் எதன்னை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லார் கேட்டறிவோமுனை கண்டறிவாரேனார். அதையினால இப்படி எல்லா உதவியும் கடவுளாலதான் கிடைக்கிறது. அது நமக்கு மாத்திரம் இல்ல, பரம விஷ்ணுக்களுக்கு முதலான தேவர்களுக்கு, அதான் பரம விஷ்ணுக்கள் முதலான தேவர்களும் சிவருமானாலே உதவியை பெற்று வாழ்கிறார்கள், அப்புறம் உடுங்குகிறார்கள், வாழ்கிறார்கள் அப்புறம் உருங்குகிறார். அதனால சௌரமான் தான் மற்ற தேவர்களையும் உண்டு பண்ணுகிறான், அப்புறம் வாழ வைக்கிறான், அப்புறம் உருங்குகிறான். அதனால யாரு இந்த தோற்றமும் உடுக்கமும் இல்லாதவனோ அவன் தான் இந்த வரை செய்கிறான். அதனாலே பரமேஸ்வருடைய எல்லையில்லாத கருணையினாலதான் தேவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் உயிர் வர்க்கங்கள் தான், அவர்களும் உயிர் வர்க்கங்கள் தான். அந்த உயிர்களுக்கும் துன்பம் உண்டு, இன்பம் உண்டு. தேவர்களுக்கும் இன்பம் உண்டு, துன்பம் உண்டு. அதனால அந்த துன்பத்தை போக்கிக் கொள்ள பரமேஸ்வரனை பூசித்து அர்ச்சித்து வாழ்த்தி வணங்கி அவர்கள் இன்பத்தை பெறுகிறார். தேவர்களே அப்படின்னா நாம மாத்திரம். ஆகையினாலே அப்படிப்பட்ட பல வகையான வரலாற்றுகளை சொல்லுவதுதான் இந்த காஞ்சி புராணம். சிவபெருமான் ஒருவனே பிறரை வேண்டாதவன், பிறர் எல்லாரும் சிவபெருமானை வேண்டுவார்கள் என்பது காஞ்சி. எல்லாரும் சிவபெருமானை வேண்டுவார்கள், சிவன் ஒருவரையும் வேண்ட மாட்டார். வேண்டுதல் வேண்டாமையிலால் என்றார் போல யாரையும் வந்து கை குவித்து கும்பிடுவது கிடையாது. சேர்ந்தறியா கையான் என்பது திருவாசகம். சேர்ந்தறியா கையான், சிவபெருமான் வேற எந்த சாமியும் இப்படி கும்பிடுறதே கிடையாது. இந்த மாதிரி கை சேர்ந்ததே கிடையாதான் சிவபெருமான். அதுதான் திருவாசகம் அவ்வளவு உண்மையை சொல்லி. இப்படித்தான் இருப்பார், இப்படிதான் இருப்பாரு. இவர இப்படி சேர்ந்ததே கிடையாது. மத்த எல்லா சாமியும் இப்படி சேர்ந்துதான் ஆகும். அதுக்கு மேல இருக்கிற சாமி, அதுக்கு மேல சாமி கும்பிடணும். எல்லா சாமியும் சிவபெருமான கும்பிடணும். சிவபெருமான் ஒருவரையும் கும்பிட மாட்டார், சேர்ந்தறியா கையும். ஆகையினாலே அந்த வரலாற்றிலே இது வீராட்டகாச படலம்னு ஒரு படலம். இதுல என்ன சொல்றாருன்னா, வல்லவாய் நரைக்கமல வெண்பீடத்து அரசிருக்கும் ஆதர் என்ன, புல்லவான் நடை நல்லால் முறைமுகட்டில் கோட்டியவும் களவன் தோய்ந்த கல்லவான் தொடைத்தெந்தோல் மறைக்கிழவன் ஒருவனுக்கு கடையேன் உள்ள துள்ளவான் இறை வகுத்த பாரத்தங்கள் ஓரிரண்டு ஒடிந்த காலை. நரைக்கமலம் என்கின்ற வாசனை பொருந்திய தாமரை மலரிலே வெண்டாமரை மலரில் இருக்கின்றவள் சரஸ்வதி. அந்த சரஸ்வதியினுடைய கணவன் பரமதேவன். அப்படிப்பட்ட அந்த பரமதேவன் சிவபெருமான் வகுத்த அந்த ஆயுள் ஒளிந்த காலையிலே, சிவபெருமான் தான் பரமாவுக்கும் ஆயுஷ வகுத்து கொடுக்கிறார். அப்படி அந்த ஆயுளை வகுத்து அந்த பாரத்தங்கள் ஓரிரண்டு ஒளிந்த காலை. ஐவண்ண நரம்படைத்த திருமுக ஐந்துடையவரார் அருளால் அந்தி செவ்வண்ண காலத்தி உருத்திரப்பு தேள் நுகர்கண் செந்தி புங்கி மொய்வண்ண அண்டமெலா முழங்கி நிமிர்ந்து எழுந்துருக்கி உண்டுதேக்கி மெய்வண்ண மனத்தன்பா மனத்தன்பர் வினைப்பரப்பி நீராக்கி விட்டதாக. அதனாலே அப்படி பரமதேவன் ஒளிந்த காலையிலே சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து செந்தி புறப்பட்டு உலகம் எல்லாவற்றையும் சாம்பலாக்கிடும். அதுதான் ஊழிக்காலம்னு சொல்றது. அப்படி சாம்பலாக்கி விட்ட பிறகு ஆயானால் இரவில்லை. அந்த காலத்துல இரவும் இல்லை பகலும் இல்லை. அது எப்படி இருந்திருக்கும்னு சொல்ல முடியாது. இப்ப இரவு பகலை பார்க்கிறோம் அல்லவா. இரவு உண்டு பண்ணுகின்ற இரவில் வருகின்ற சந்திரனும் இல்லை, பகல்ல வரும் சூரியனும் இல்லை. அதான் ஊழிக்காலம்னு சொல்றோம். இரவில்லை பகல் இல்லை, அயன் இல்லை அரியும் இல்லை. இந்த காலத்துல அயன் ஆகிய பரமனும் இல்லை, அரியாகிய விஷ்ணுவும் இல்லை. பரமனும் போய் அதன் பிறகு மெய்வா மேயாவான் முதல் பூதம் இலை ஏனை பகுதிகத்தை விளம்புமாறும் பாயவேர் அண்டமெல்லா இவ்வாறு படநீற்றி புறம் மூன்றட்ட காய்கனையோன் ஆனந்த மேலீட்டின் தன் இயல்பு கருத்துட்கொள்ளார். அதனாலே இப்படி உலகம் எல்லாவற்றையும் நீராக்கி சிவபெருமான் ஒருவனே அந்த காலத்தில் இருப்பார். மற்ற எல்லா பொருளும் அழிந்து போகும். சராசரம் என்று சொல்லுவது, சராசரம் என்று சொல்லுவது. சரம் என்றால் அசைவது, அசரம் என்றால் அசையாது. அசையும் பொருள், அசையா பொருள், எல்லா பொருள்களையும் சிவபெருமானுடைய நெற்றிக்கல்ல இருந்து புறப்படுகின்ற ஒரு நெருப்பு பொறி அடிச்சிருவான். ஒரு நெருப்பு பொறி புறப்பட்டு உலக எல்லாவற்றையும் ஜாம்பல் ஆக்கிவிடும். அந்த காலத்தில் வந்து சிவபெருமான் ஒருவன் தான் இருப்பார். அப்போது கடைநாடும் அழியாது தன் உருவார் பெருமாட்டி காப்பவையும் நடைமாறா திருக்காஞ்சி நகர்மன்னி உலகின்ற நங்கை காண. அப்போது காஞ்சிபுரம் அழியாம இருக்கும். உமாதேவி காணும்படியாக இடையாவ இரவெல்லாம் திருக்கூத்து நவந்தருளி. அதனாலே அந்த உமாதேவி காணும்படியாக அந்த காலத்துல திருக்கூத்து ஆடுவான். அதுதான் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் அதனை என்று. அந்த கூத்து தான் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடுவார். அப்படி ஆடுகின்ற போது விடையாளும் தனிப்பாக ஆர்த்தார்த்து வீரநகை விளைத்தான் என்மேல். அப்படி திருக்கூத்தாடி வீரநகை, அதனால வீர சிரிப்புன்னு சொல்றது வீராட்டகாசம். அதனாலே அந்த காலத்திலே அவ்விரவு புலர்காலை திருநடனம் நீத்திலிங்க வடிவமாகி அதன் பிறகு அயால் அந்த நடனத்தையும் நிறுத்திக் கொண்டு சிவலிங்க வடிவம் ஆகிவிடுகிறார். அப்படி சிவலிங்க வடிவம் ஆன பிறகு அவ்வரைப்பின் விளங்கினான் ஆதலினால் வீராட்டகாசத்தேவா. அப்படி சிவலிங்கமான அந்த இடம் தான் வீராட்டகாசம் என்று சொல்லப்படுகிறது. காஞ்சிபுரம் சிவலிங்கமான அந்த இடம். அப்படிப்பட்ட வீராட்டகாசத்தில் அவ்விலிங்கம் வழிபட்டு சிலர் சித்தர் அற்புதமான் சித்தி பெற்றார். அந்த சிவலிங்கத்தை வழிபாடு செய்து சித்தர்களும் பல பக்தர்களும் வழிபட்டு பல வகையான நன்மைகளை எல்லாம் பெற்றார்கள். அவ்வியல்பு தனை கேட்டு கொங்கணமா முனி செல்வன் அங்கன் நீதி. கொங்கணர் என்கின்ற ஒரு சித்தர் அந்த லிங்கத்தினுடைய பெருமையை கேட்டு அங்கே சென்றார், காஞ்சிபுரத்துக்கு சென்றார். அப்படி சென்று அவ்விலிங்க மேன்மையினை அளந்தறிவா தாங்கதன்றன் சென்னி மீது. அந்த லிங்கத்தினுடைய பெருமையை தெரிந்து கொள்ளலாம் என்று ஒரு சோதனை வச்சார் ஆறு அந்த கொங்கணர் என்கின்ற சித்தர். சித்தர்கள் 18 பேர்னு சொல்றது, அதையெல்லாம் இன்னும் பல சித்தர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுக, எல்லாம் தன்னை வெறுத்து உடலை வெறுத்து காடு மலை குகை வனங்களில் இருந்து தவத்தை செய்து காய்கனி செருகுகளை உண்டு பல நாள் பட்டினி கிடந்து அதன் மூலமாக வந்து அதால பல சித்திகளையும் பெற்று அதன் மூலமாக ரசவாதங்கள். அந்த குளிகையை அந்த லிங்கத்தினுடைய சிரத்திலே வைத்தார். அப்படியே சிரத்திலே அந்த குளிகையை வைத்தா எவ்வமுறை நீராக்கும் அந்த பொருளை நீராக்கி அந்த குளிகை எந்த பொருள் வச்சாலும் அந்த பொருள் சாம்பலா போகும். அப்படிப்பட்ட குளிகை அதை இந்த லிங்கத்து மேல வச்சார். எவ்வமுறை நீராக்கும் அணையதை அக்கணமே அவ் லிங்கம் உள்ளாத்மவியது. அந்த லிங்கத்தில் அந்த குளிகையை வச்ச உடனே அந்த குளிகை என்ன ஆகி போச்சுன்னா லிங்கத்துக்குள்ளே மறந்து விட்டது, நீராக்க முடியல. லிங்கம் சாப்பிட்டு பிடிச்சு, குளிகையை சாப்பிட்டு பிடிச்சு வவ்வியது தனை கண்டான் வியப்பெய்தி அவ்வலிங்கம் முன்னர்வை. அப்ப லிங்கத்தை அந்த குளிகையை லிங்கம் மறைத்துக் கொண்டபடியினாலே இந்த சிவலிங்கமானது அதிகமான பவர் உள்ளது ஆற்றலுடையது என்று எண்ணி அந்த லிங்கத்தை பூசித்தார் அந்த கொங்கணர். அதன் பிறகு மித்தவங்கள் இனிதாற்றி பேருற்றான் இன்னும் அவன் மேகி சீர்சால் சித்திகளை உழவாது பெறுகின்றோர் எல்லை இலர். அந்த லிங்கத்தை பூஜித்து சித்திகள் பெற்றவர்கள் இன்னும் எல்லை இல்லாதவர்கள் பல பேர். சென்னீர் தேக்கும் முத்தரையில் வீராட்ட காசேசன் மேன்மையவர் மொழிவார். அந்த லிங்கம் தான் வீராட்டகாச என்கின்ற இடத்துல இருக்கிறது. வீராட்டகாசர் என்பது பெயர். மாயன் அத்தலத்தை வழிபட்டு பவள நலம் பெற்றான் அவகையும் சொல்வான். அந்த லிங்கத்தை வழிபாடு செய்து மகாவிஷ்ணுவானவர் பவள நிறம் பெற்றார். மகாவிஷ்ணு என்ன நிறம்? நீல நிறம். அவர் பவள நிறம் பெற்றார். அந்த லிங்கத்தை வழிபட்டு பவளவண்ணன் பச்சைவண்ணன் பவளவண்ணன் பச்சைவண்ணன் பவளவண்ணன் ஆயினான். அது எப்படின்னு சொன்னா விரிதரை சுருட்டி கரமிசை எரியும் வெள்ளிவன் பார்க்கடல் வரைப்பின் எரிமணி மாட போகமாபுரத்தின் எய்தரும் தனியிடத்திருந்து புரிமுறு குடைந்து நரபுகு புளிக்கும் பூந்தவி சனங்கினோர் டனங்கி அணங்கினோர் டனங்கி வரிவடை குடங்கை வானவன் விளையாட்டு இயற்கையின் மகள் உருமுறுநாள். மகாலட்சுமியோடு அவர் தனித்திருந்து மகிழ்ச்சியாக இருக்கும் போது அந்த மகாலட்சுமி கிட்ட ஒரு கதை சொன்னார் மகாவிஷ்ணு. அது பொழுது போறதுக்கு ஒரு கதை வேணும் இல்லவா? பொழுது போறதுக்காக கதை சொன்னாரா? யாருகிட்ட? லட்சுமி கிட்ட. ஒரு கதை கேளனச்சு. அந்த கதைதான் நன்னிறம் படைத்த நாம நீர்ப்பறவை நளிதிரை பார்க்கடல் மாமை புன்னிறம் தோற்ற வெள்ளொளி விரிக்கும் புகரரு கைலை எம்பெருமான். அதனாலே வெண்மை நிறம் பார்க்கடல் போன்று நிறமுடையதா இருக்கின்ற கைலாயத்தில எம்பெருமான் சிவபெருமான் மின்னிடை மருங்குள் உமையுடன் ஒரு நாள் கரங்கு வெள் அருவி அஞ்சாறல் தன்னிறம் மாண்ட மந்தர பரம்பின் தனியிட திணிதுரும் இல்லை. அதனாலே கைலாயத்தில் ஒரு நாள் உமாதேவிக்கு சில உண்மைகளை சொல்லி அந்த இருக்கிற வேளையில என்ன பண்ணினாரு சுவாமி? ஏழாவிடற்றடிகள் கொள்ளை ஊற்றுள்ள ஈர்ந்தொடை நராவிரி ஐம்பால் கலாமணி மேனி பராட்டியை நோக்கி காளி என்று எம்பிரான் அழைப்ப. உமாதேவியை பார்த்து காளின்னு கூப்பிட்டாரா? உமாதேவிய காளி அப்படின்னு கூப்பிட்டார். காளி என்று அழைப்ப வளாநிலை கற்பின் உள்ளகம் விதும்பி வரிவிழி நித்திலம் உகுத்து. அப்படி கூப்பிட்ட உடனே அவ கண்ணீர் உகுத்து ரொம்ப கவலைப்பட்டு காளின்னு கூப்பிட்டு விட்டாரு. நம்ம கருப்பா இருப்பதனால தானே இப்படி கூப்பிட்டு விட்டாரு அப்படின்னு அவளுக்கு ரொம்ப கவலை வந்துருச்சான். உகுத்து குழாமுடை இமையூர் ஏத்தெடுத்தரஞ்சும் கோமடை இன்னது ஊர். காளின்னு சௌர்மான் கூப்பிட்டார். அது அவளால போக்க முடியல. விடுந்தகை கால நிறம்படைத்துளன் யான் வெண்ணிறம் படைத்துளை நீய. சௌர்மான் வெண்ணிறம், வெண்ணிறம்னா திருநீற்று பூசிய பவளம்பூர் மேனியில் பால் வெண்ணீற்ற பூசி விடுகினாலே வெண்ணிறமாக இருக்கிறார். இவ கருநிறமா இருக்கிறார். நெடுந்தகாய் நமக்கு புணர்ச்சி எவ்வாறு நெகிடுமற்றிங்கிது காரும் கடுந்தகை என்மாட்டு அருளினார் இன்ப கலவியில் திளைத்தனை இனினான் அடுந்தகை படையோய் கவுரியாம் என்ன கவுரியாம் வண்ணம் பெருமுறை அருளியன் திறந்தாள். அதனாலே நான் கருப்பு நீ விழுப்பு, அதனால நம்ம ரெண்டுத்தும் பொருத்தம் இல்ல. நான் பெண் இது பொன்னிறம் பெருமா போல எனக்கு வழி சொல்ல வேணும்னு கட்டாளாம். இப்ப கருப்பா இருக்கிறேன், அதனால நான் பொன்னிறம் ஆகிறாப்புல எனக்கு வழி சொல்ல வேணும்னு கேட்டாளாம். அப்படி கேட்ட போது புலங்குவட்டிமய பணிவரை பிராட்டி புகந்தன திருச்சி விசாத்தி இலங்கு வெண்ணீற்று சுந்தர கடவுள் இயம்புவான் வரிவிழி கேட்டி கலங்ககர் எய்தேல் கடவுளார் கடவுள கரும பொருட்டுனை இம்முறை அழைத்தேன். அதனாலே மற்றைய தேவர்களுக்கெல்லாம் நன்மை உண்டாகும்படி இந்த பேரை சொல்லி உன்னை அழைத்தேன். இப்ப சொன்னதுனால மற்ற தேவர்களுக்கெல்லாம் நன்மை உண்டாங்காம் அழைத்தேன். அதனால நீ கலங்காதே, நலங்கொள உலகம் நாள்தோறும் புறத்தல் நங்கடன் ஆதலின் கண்டாய். அதனால உலகத்து உயிர்களுக்கெல்லாம் நம் மூலமாக நன்மை வர வேணும், அதுக்கு ஏதாவது நம்ம செய்துகிட்டு இருக்க வேணும். இருவரும் ஏதாவது ஒரு காரியங்களை பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒரு காரியங்களை ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப பிள்ளைகள் வந்து நல்லா இருக்கணும்னா அப்பா அம்மா என்ன பண்ணணும்? மூலையில பேசாம கொடுத்து தூங்கினா பிள்ளைகள் நல்லா இருக்குமா? அவர்கள் ஏதோ காரியங்களை செய்து பொருளை தேடுவதோ மற்ற காரியங்களை செய்தோ பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மைகளை செய்து கொண்டிருப்பாரு. அதுபோல எல்லா உயிர்களுக்கும் தாய்மா இருக்கிற பரமேஸ்வரன் பரமேஸ்வரி இருவரும் ஏதாவது ஒரு காரியங்களை பண்ணிட்டு இருப்பாங்க. பண்ணலன்னா உலகம் பாவை போல ஆகிவிடும். பாவை என்ன தெரியுதா? பொம்மை போல ஆகிவிடும். அதனாலே கலங்ககரீதில் என்று சொல்லி மற்றது பின்னர் தெளிவி அந்த உண்மையை நீ பின்னாலே நீ தெரிய போறாய் என்று சொல்லி தெளிவி கவுர நிறம் பெறுமாறு உனக்கு உரைப்பல் அதனாலே பொன்னிறம் பெறுவதற்கு வழி சொல்றேனார் உமாதேவிக்கு. பொன்னிறம் பெறுவதற்கு வழி சொல்றேனார் உரைப்பல் இவற்றிடம் இன்றி எங்கனும் நிறைந்து பரவெளி பரப்பிடை மேவும் பெற்றி என் யானை. அதனாலே வெற்றிடம் இன்றி ஒரு அணுவளவு இடங்கூட பாக்கி இல்லாமல் எங்கும் நிறைந்திருப்பவன் நான். அப்படி பாலிலே நெய் இருப்பது போல எங்கும் நிறைந்திருப்பவன். பாலிலே நெய் எப்படி இருக்கும்? பால் முழுவதும் இருக்கும். பால் நெய் இல்லாத இடமே இருக்காது. விரையில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறையனுடன். அதனாலே பாலிலே நெய் இருப்பது போல எங்கும் இருப்பவன். எள்ளிலே எண்ணெய் இருப்பது போல பூவிலே மனம் இருப்பது போல. பூவில மனம் இருக்குது அல்லவா? அந்த மனம் அந்த பூ முழுவதும் இருக்குது இல்ல, ஏதாவது கொஞ்சம் ஒரு இடத்துல இருக்குது ஒரு இடத்துல இல்லன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் அங்குங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாயினார் தாய்மனார். எல்லா இடங்களிலும் நீக்கமரன் இருந்திருக்கு. பாக்கு பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமரன் நிறைந்த பரிபூரணானந்தமே என்பதும் அந்த கருத்து தான். அதைத்தான் இங்க சொல்றாரு வெற்றிடம் இன்றி. வெற்றியிடம் என்கின்ற காலியா பேர் இல்லை. எங்களும் நிறைந்து பரவெளி பரப்பிடை மேவும் பெற்றி என்றார். அப்படிப்பட்ட தன்மையை உடையவன் பூவில் நாற்றம் போன்றுயர்ந்து எங்கும் ஒளிவர நிறைந்து மேவிய பெருமை திருவாசகம். பூவில் நாற்றம் போன்று உயர்ந்து பூவில் நாற்றம் போன்று உயர்ந்து எங்கும் மேவிய பெருமை ஒளிவர நிறைந்து மேவிய பெருமை. அப்படி இருப்பவன் அற்றவில் ஆயினும் தகைசால் பீடுயர் தலங்களின் மாட்டும் அற்றவில் மறையூரகத்திலும் உலவா அருள் சுரந்து இனிது விட்டிருப்பேன். அப்படி இருந்தாலும் சிறப்பு பொருந்திய தலங்களிலும் அதற்கு மேலே வந்து மறையோருடைய அகத்திலும் வேதங்களை உணர்ந்த வேத வித்தக்குடைய உள்ளத்திலேயும் நான் சிறப்பாக இருப்பேன். மேம்படு அவற்றின் உத்தமத்தடிகள் விதியுளி மறை நெறி ஒழுக்கம் ஓம்பி மிக்குயர்ந்தோர் உள்ளமும் எனக்கு சிறந்தன. ஆகையினாலே அதற்கு மேலே உத்தம தலங்களிலேயும் மறை நெறி ஒழுக்கம் ஓம்பி மிக உயர்ந்த தவத்தினவருடைய உள்ளத்திலேயும் நான் சிறப்பாக வச்சிருக்கேன். அவற்றினும் மேலாய் தேம்போலில் வேலி காசிமா நகரும் யோகிகள் சிந்தையும் சிறந்த. அதற்கு மேலே காசி நகரும் யோகிகளுடைய சிந்தையும் எனக்கு மிக பிடித்தமானது. வாம்பகரு அவற்றில் காஞ்சியும் உண்மை அடியவர் உள்ளமும் சிறந்த. அதற்கு மேலே காஞ்சியும் மெய்யடியாருடைய உள்ளமும் எனக்கு சிறந்தது. காஞ்சிபுரமும் இப்படி ஒன்னா சொல்லிட்டு வந்து கடைசியா காஞ்சிபுரமும் மெய்யடியாருடைய உள்ளமும் எனக்கு சிறப்பான இடம், பிரியமாக இருக்கின்ற இடம் அப்படி சொல்லி அதற்கு மேலே தகைவிறு அவற்றின் வேறு எனக்கு இனிய தானம் அத்தெங்கனும் இல்லை. அதை விட எனக்கு பிரியமான தானங்கள் வேறு இல்லை. காஞ்சிபுரம் தான் ரொம்ப பிரியம் எனக்கு. இல்லை நகை மலர் நகை மலர் கொடியே அன்னகரீதி நயந்தனை அரிச்சனையாச்சு. அதனாலே நீ அந்த காஞ்சிபுரத்துக்கு சென்று என்னை அரிச்சனை பண்ணி, அரிச்சனைனா பூஷன் பண்ணே. மிகையரு தவத்தால் வேட்டவா பெருதி, அந்த தவத்தினாலே நீ விரும்பி அந்த பொன்னிறத்தை பெறுவாயா, பொன்னிறத்தை பெற்றுக் கொள்வாயா என்றாலும் விளங்கிலை உமையாள் பகைவினை துறக்கும் காஞ்சி நீதி பஞ்சதீர்த்தக்கரை ஞாங்கர். உடனே காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டா. ஏசி கார் வச்சிருக்கிறா, ஒன்னா நம்பர் காரு 50 லட்சத்துக்கு வாங்கியிருக்கிறா. உடனே காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டா, கைலாயத்திலிருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டா. அப்படி காஞ்சிபுரத்துக்கு வந்து பஞ்சதீர்த்தக்கரையினுடைய அந்த தானத்திலே மாதவம் இயற்றி அங்கே வந்து பலகாலம் ஜோருமானை பூசித்து புன்னுருவத்தை பெற்று விட்டாள். பொன்மீனி பொன்ன தங்கம் போன்ற நிறத்தை பெற்று விட்டாள். முதல்ல கருப்பா இருந்தவ இப்ப தங்க மாதிரி ஆயிடுச்சு. சோருமான பூஜை பண்ணி அவளே சோருமான பூஜை பண்ணி தங்க நிறத்தை பெற்று விட்டாள். இப்பொழுது அவளுக்கு பேர் என்ன தெரியுமா, முன்ன காளி இப்ப கௌரி. கௌரினா பொன்னிறம் படைத்தவள், காளினா கருப்பு. காளினா கருப்பு, கௌரினா பொன்னிறம். மாதவன் இயற்றி பொன்னுரு பெற்று கௌரியாய் வயங்கினள். இணைய மேதகம் சிறப்பு மேதகம் இரும்பு என்னென புகழ்வேன் வெறிமலர் பங்கையத்தவியின் மாதாவாள் மாதர்வாள் நகையாய் எந்தெடுத்துரைத்தான் மந்தரம் அலமரச் சுழத்தி ஓத நீர் அலக்கர் அளவு அமுதெடுத்துமையோர்க்கு ஊட்டிய பெருந்தரர் குறிசில். அதனாலே இப்படி உமாதேவி சிவருமானை பூசித்து கருப்பு நிறமா இருந்தவ தங்க நிறமாயிட்டா அப்படின்னு இந்த கதையே வந்து விஷ்ணுவானவர் மகாலட்சுமி கிட்ட சொன்னார். நாராயணர் மகாலட்சுமி கிட்ட தன்னுடைய மனைவி கிட்ட சொன்னார். அப்படி சொன்ன உடனே அவ என்ன பண்ணா தெரியுமா, செய்யவள் கேட்டு வியப்பு மிக்கூறு. அப்படியா சமாச்சாரம் அப்படின்னு அவளுக்கு ஆச்சரியம் வந்து செப்புவாள் என்னையாள் உடையாய் ஐய இச்செயலை கேட்டொரு உளவா அற்புதம் பயக்குமாள் வந்த. அதனால இந்த கதையை கேட்டவுடனே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உமாதேவி முதல்ல கருப்பா இருந்தாளா, ஆமா அவளுக்கு காளின்னு வேறா, அப்புறம் காளின்னு கூப்பிட்டதுனால அவ வந்து கவலைப்பட்டு அஜோருமான வேண்டி காஞ்சிபுரத்துக்கு வந்து தவத்தை செய்து புண்ணியம் பெற்று விட்டாளா என்று இதை கேட்டு அவளுக்கு அதிசயமா இருந்துச்சு. யாருக்கு மகாலட்சுமி அப்படி அதிசயமாயி பயக்கமா இருந்த. மெய்யுணர் விண்ப சக்தியும் ஜீவனும் விளக்கியும் விளைவுகள் எல்லாம் மையர தெளிந்தோர் திருவிளையாட்டின் வன்மை என்று எம்புவர் மன்னும். ஐயால இந்த விளையாடுகள் எல்லாம் உயிரினுக்கு நன்மை செய்வதாக அமையும். இற்றலார் காமர் காய்ந்து முற்றுணர்ந்து வரம்பில் இன்புடைய ஈசனுக்கு, அதனாலே காமனை காய்ந்து வரம்பில்லாத அருளுடையவனாகிய அந்த சுவாமியினுடைய விளையாடலை சாதாரணமானவராலே தெரிய முடியாதுன்னார். சிவருமான் திருவிளையாடலே சாதாரணமானவர்களாலே அறிய முடியாது. நிலையியற் பொருளும் எங்கியற் பொருளும் நிலைவர தொழிற்படுத்துடைய தலைவன் அங்கு அவனே. அதனாலே நிலையியற் பொருளும் இயங்கியற் பொருளும், நிலையியற் பொருள்னா அசையாத பொருளும், இயங்கியற் பொருள்னா அசையும் பொருள், இந்த இரண்டு பொருளும் அவனாலே உண்டு பண்ணப்பட்டு அவனாலே நிலைத்திருக்கிறது, அவனாலே ஒடுங்குகிறது. பணிவரை பிராட்டி தன்னையும் நின்னையும் இடப்பால் மலரனை புத்தேள் தன்னையும் எனையும் வளக்குடை காலருத்திரனை கலைமகள் தன்னையும் உளத்திடை தந்தான் காத்துயிர் அளிப்பது கருதி. அதனாலே உன்னையும் பிரமதேவனையும் என்னையும் உருத்திரனையும் இப்படி எல்லாமே தன்னுடைய உள்ளத்தின் மூலமாக முன்னாளிலே படைத்து காத்து ரச்சிக்கின்றவன் பரமசிவன் என்று மகாலட்சுமி சொல்றா. மகாலட்சுமி சொல்லி அகிலமும் தானே அருள் தொழில் நடாத்து அங்கவர்க்கு எவற்றினும் சால மிகு விருங்காதல் உமையவளிடத்தும் விரபு நின்றிடத்தினும் அன்றே முகில் உரல் கூந்தல் அவளென நீயும் முதல்வனே உன்னடி ஏற்கு மகிழ்வுமிய கிளப்ப அபூரு அபூரு பெரிதி என்றனன் மலரனை கிளத்தி. அதனாலே நீயே அவரை போற்றி அந்த மாதிரி திருவுருவத்தை பெருன்னு சொன்ன அந்த அம்மா. இவர் என்ன நேரம் லட்சுமி என்ன முயில் உரல் கூந்தல் அவளென நீயும் ஆக உமாதேவியைப் போல நீயும் முதல்வனே உன்னடியேற்கு உமாதேவியைப் போலத்தானே நீயும் சௌருமானுக்கு ஒரு சக்தி, உமாதேவியும் சக்தி நீயும் சக்தி. மகிழும் இக்கிழைப்ப அவ்வூரு பெரிதி எந்த நல் மலரனை கலத்தி. அதனாலே நீயும் சௌருமான வேண்டி அந்த தங்கம் போன்றதை நீ பெற வேணும்னு சொன்ன. ஓ அப்ப நம்மள பிடிக்கலையாட்டுருக்குது அப்படின்னு நினைச்சாலும் நம்ம வந்து கருப்பா இருக்கிறதுனால இப்ப சொல்ற லட்சுமி சிவப்பு பாத்திருக்கீங்கள லட்சுமி மகாலட்சுமி கருப்பு விலங்கிலை மாற்ற அச்சுதன் கேளா வெகுண்டனின் மனக்கருத்து இதுவே. அப்படி அச்சுதன் கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப வருத்தம் கோபம் வந்துருச்சு. என்ன ஒரு அநியாயம், எவ்வளவு காலம் ஆச்சு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி இவ்வளவு காலம் என்னைய பிடிச்சது இப்ப உனக்கு பிடிக்கல, ரொம்ப கோபம் வந்துருச்சு. அப்படி கோபம் வந்து என்ன பண்ணாரு, கலங்கனி அனையேன் தன்னுடன் இன்னால் காருணி பொலஞ்சுடன் அறத்தாய் வளங்கடு இன்பம் என்னனம் நுகர்ந்தாய் மற்றி நீ செக்கர்வான் உருவம் உளங்கொள பெறுகேன் என்றவர்க்கு எம்பி கதுவன கறந்தனும். உடனே புறப்பட்டார். நீ சொன்ன மாதிரியே நான் வந்து தங்கமான நிறத்தை பெற்றுக்கிட்டு வர்றேன் அப்படின்னு. இந்த நிறத்துக்கு பாரு இவ்வளவு அங்கே இருக்கு. கச்சி மாநகரம் காஞ்சிபுரத்துக்கு நேரம் வந்துட்டாரு. வீராட்டகாசனில் வரை பிணுக்குகிறார். இந்த வீராட்டகாசத்துக்கு வந்தாரு. அந்த தானத்துக்கு எதிராக அந்த தானத்துக்கு நேராக அச்சிவன் வீர நகை திரண்டனைய சக்கர தீர்த்தம் உண்டாக்கி, சக்கர தீர்த்தம் என்கின்ற ஒரு தீர்த்தத்தை தூண்டினார் உண்டாக்கி முச்சகம் ஏற்றும் கங்கையை சிறந்த அத்தடம் மூழ்கி அந்த தீர்த்தத்திலே மூழ்கி நோன்பு ஏற்றி பலகாலம் சௌருமானை பூசித்து நோன்பு ஏற்றி பச்சை மால் வதிந்தான். பச்சை மால் அப்படி பலகாரம் அந்த இடத்திலிருந்து தவத்தை செய்தால் வதிந்திடம் பச்சை வண்ணன் ஆலயம் எனப்படுவார். அந்த இடம் தான் பச்சை வண்ணன் கோயில் என்று இருக்கிறது இங்கே காஞ்சிபுரத்தில். அதனால காஞ்சிபுரம் போகணும் அவசியம், ஒரு மாசமாக தங்கணும். ஆங்கனம் வைகி நாள்தோறும் ஈரேழு ஆயிரம் அடிகடு புகுட்டு தேங்கமல் கமலம் கொண்டு வீராட்ட காசமாதேவனை அரிச்சிருக்க. அதனாலே 14000 வருஷம் அங்கிருந்து அவன் பத்தமன்னார் பூசணும் தாமரை மலரினாலே. ஆகையினாலே இப்படி 14000 வருஷம் தாமரை மலரினாலே சௌருமாலே பூசணினார் பண்ணி ஆங்கனம் வைகி நாள்தோறு ஈரேழு ஆயிரம் அழிகடு புகுட்டு தேங்கமல் கமலம் கொண்டு வீராட்ட காசமாதேவனை அரிச்சித்து ஒங்குவேர் அன்பின் தொழுது எழுந்து இறப்ப உலப்பரும் கருணை மீ கூர்ந்து மாங்குயில் பாகன் எதிரெழுந்தருளி வழங்கினான் பவளநேர் வடிவம். சோர்வார் எழுந்தருளி வந்து காய்ச்சி வந்து அவருக்கு பவள வண்ணத்தை கொடுத்துட்டார். பச்சை வண்ணன் பவளவண்ணன் ஆயிட்டான். பவளநேர பொன்னர எல்லாம் ஒரு என்ன ஒரு மாதிரி தானே, ஒரு மாதிரி தானே. இப்ப சிவப்புல பல ரகம் இருக்குது இல்ல, சிவப்புல பல ரகம் இருக்கு, ஒரே மாதிரியே சிவப்புல இல்ல. அது மாதிரி பவள நிறத்தை கொடுக்குது. பச்சை வண்ணன் பவளவண்ணன் ஆனார். புரியரைக்காயாம் போதுரல் வண்ணம் களி துகிர் புரை நிறம் எய்தி பெரிதுள் அம்மகிழ்ந்தான் ஆயிடை சில நாள் வைகி மீண்டு அரவணை பெறுவான் விரிதரை தீம்பார் கடலகத்தனி வெறமலர் கிளத்தியோடு இணங்கி தெரியலை திருவே காண்டினி பவளச்சேயொளி தலைக்கு வடிவோம். நேரா போய் விட்டு கட்ட காட்டினாரா, எப்படி வந்திருக்கேன் பாரு இப்ப பாரு பவள பவளம். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், இப்பதான் சரியா பேச்சா இருக்கு. வடிவம் கச்சர பனைத்து உடைவரந்தெழுந்த கதிர்மணி முலையினாய் இது என் இச்சையார் பெற்றேன் விடைந்தவார் இன்னலம் நுகரன கேட்டு பச்சிடந்தோக இன்னிற அடிகள் இச்சையார் படைத்ததில் மாய விச்சையே போலும் நிலைமை என்ற எனக்கு இது என்பயன் விளைத்திடும் என்றாள். நான் என்னுடைய விருப்பத்தின்படி படைத்துக் கொண்டேன். ஆறா அவன் என்ன அதுல கண்டுபிடிச்சான்னா, உன் விருப்பப்படி நீ படைச்சினா அது நிலையா இருக்காது, இதனால எனக்கு என்ன பிரயோசனம்னாலா. பச்சிடந்தோக இன்னிறம் அடிகள் இச்சையார் படைத்ததில் உன்னுடைய விருப்பப்படி இது படைத்திருந்தால் மாய விச்சையே போல், இது மாய விச்சை, மாய விச்சை என்ன மறைகின்ற தன்மையை உடையது போலும் நிலைமை அன்று எனக்கு இது என்பயன் விளைத்திடும் என்றாள். இப்படி நிலையில்லாத இந்த நிறம் எனக்கு என்ன பயனை தரும் அப்படின்னா. பாய்சிறை கழுல புல்லற சுகைக்கும் பக்தலை சேர்க்கையின் வெகுளா நீ இனி இருந்தை வண்ணமாக செபித்தலும். அவன் உடனே என்னவனை விட்ட, நீ கறி நிறமா போன சாவது போட்ட வீட்டுக்காரிக்கு செய்விளை பொருத்தி செயொளி கருக கண்டுளம்பதைத்தான். உடனே கருப்பாயிட்டான், சிறியனே செய்விளை பொருத்திங்கே இச்சாவன் தவிர்த்தருள் உரையால் பொன்கனை என்றடி புரிந்தாள். அதன் பிறகு இந்த சாபத்தை நீக்க வேணும், என் பிழையை பொறுக்க வேணும் என்று பணிந்த ஆத்மகாலட்சி நாராயணகடத்தில். அப்படி பணிந்த பிறகு தெம்முனை கடந்த திகிரியோன் இறங்கி சீற்றத்தால் விரைந்துரை செவித்தேன், கோபத்தினால் இப்படி செவிச்சுட்டேன். அதனால கோபம் கூடாது, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். வீட்டுக்காரி சண்டை போட்டா கூட அந்த வேலையிலேயே பொறுத்து ஏன் சண்டை போட்டா அப்படின்னு சொல்லி அதை அசஸ் பண்ணணும். கோபப்படக்கூடாது, கோபப்பட்டா தானும் வேறு ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையோ அல்லது செயலோ வந்துவிடும். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிட்டா செய்யாம ஆகையினாலே என்ன பண்ணினார், தெம்முனை கிடந்த திகிரியோ நிறங்கி சீற்றத்தால் விரைந்துரைச்சி வைத்து விரைந்துடனா கொஞ்சம் கூட பொறுக்காம உடனே சாபத்தை போட்டுட்டேன். அம்முறை ஆற்றார் கரி நிறம் பெற்றாய் ஆயினும் முன்னையின் விளைய வெம்முனை போகம் எனக்கூடாதாக விருவலை எனத்தளி கொள்ள செம்மலர் திருவு அடியினி திகழ் திருந்துதன் இருக்கை உட்புக்காள் புக்கவன் அங்கன் பாங்கியர் தம்மோடு உஷாவினள் புதுநராக்காண்டு நக்களகு சோலை காஞ்சி மாநகரை நன்னி ஆங்கனைவிழி கழிப்ப திக்கலாம்பரச திகழ் உலகாணி தீர்த்த நீர் தடங்கரை மாடை மைக்குழல் உமையால் இனிதமர்ந்தருளி தவஞ்சையும் வரப்பினை கண்டாள். நேரா அவளும் காஞ்சிபுரத்து வந்துட்டான். அப்படி காஞ்சிபுரத்துக்கு வந்து உமாதேவி தவஞ்சி என்ற அந்த இடத்தை கண்டாள். உமாதேவி தவஞ்சி இந்த இடத்தை கண்டாள். உலகாணி தீர்த்தம் இருக்கிறாங்க, உலகாணி தீர்த்தம் உலகாணி அந்த தீர்த்த கரையிலே உமாதேவி தவஞ்சீத அந்த இடத்தை கண்டா அணையனல் வரைப்பு நுண்பிலம்மாயி அந்த இடம் பிளமாக இருக்கு. பிளம்னா கீழே இருக்கு, பூமிக்குள்ள இருக்கிறது பிளம். காஞ்சிபுரம் உயிர்கீழ அந்த காமாட்சி பிளம் பிளம் பிளமாயி அற்பர வெளியதாய்த்துகளும் கனகடல் உடுக்கை நிலமகட்கும் நிலமகட்கு உந்தித்தானமாம் கமல் நரும் கடுக்கை தனிமுதற் பரமன் தனக்கு ஒரு வடிவாம் தாழ்வுழல் உமையவட்கு அடியார் வினதவு மூலம் திருவுரு அதுவே விளங்குழி காஞ்சியம் பதியும். காஞ்சிபுரத்துல அதுதான் உமாதேவிக்கு இடம், அதனால காமக்கோட்டம் சொல்றது, காமக்கோட்டம் என்று அதற்கு பெயர். அது சிவபெருமானுடைய சிறப்பு பொருந்திய தானமாக இருப்பது, வடிவமாக இருப்பது. அதற்கு மேலே வந்து உமாதேவியினுடைய திருவுருவமாக இருக்கிறது. குறைவிலா நிறைவாய் உண்மையாய் அறிவாய் கொட்புறு மனம் அடங்கிடமாய் மறைமுடி பொருளாய் இன்பமாய் சிவமாய் மாசர வயங்கு பேரொளியை நிறைதவ யோக தலைவர் இவ்வாறு நெஞ்சகத்தே வழிபடுவார் அரகடற் பரப்பில் காஞ்சி மாநகரின் ஆயுடை வழிபடுவாரார். ஆகையினால அந்த இடத்தை யோகிகள் தன்னுடைய இதயத்தில வைத்து வழிபடுகின்றார். அந்த காஞ்சிபுரத்தில் அந்த பலம் காமாட்சி தவஞ்செய்து கொண்டிருக்கின்ற அந்த பலத்தை யோகிகள் தன்னுடைய இதயத்தில வைத்து தவம் பண்ணுகிறார்கள். அது உண்மையாக இருப்பது, குறைவில்லாததாக இருப்பது, அறிவாக இருப்பது, மன அடங்குகின்ற இடமாக இருப்பது, வேத முடிப்பொருளாக இருப்பது, இன்பமாக இருப்பது, சிவமாக இருப்பது, பேரொளியாக இருப்பது என்றெல்லாம் சொல்லி அந்த இடத்தை, அந்த இடத்தை யோகிகள் தன்னுடைய உள்ளத்திலே வைத்து தியானம் பண்ணுகிறார்கள். ஒருமுறை அங்க காமமாம் தரும உகற்றுணர் தமக்கு அத்தருமம் தருபயன் கோடியாதலில். அதனாலே அந்த தலத்திலே ஒரு தடவை ஒரு தர்மத்தை செய்தார்களேயானால் அது கோடி தடவை செய்த பலன் ஆகுதுங்கிறார். ஒரு தடவை செய்தால் அது கோடி தடவை செய்த பலனுக்கு சமானமாகும். அந்த இட விஷயத்தினால், அந்த இட விஷயத்தினால் சில நிலத்துல வாழ போட்டா 15 சீப்பு வைக்குது இல்ல, சில நிலத்துல வாழ போட்டா 5 சீப்பு 7 சீப்பு வைக்கும். அந்த நிலத்தின் தன்மையை போல இடத்தின் தன்மை, தலத்தின் தன்மை, விஷயம் தல விஷயம்னு சொல்றது, தல விஷயம். தருபயன் கோடியாதலின் கரட தடத்தில் கடாம்படுகளில் பெருவரை வதன பிள்ளையை குகனை பெற்றவள் அமர்விலம். அதுதான் முருகனையும் விநாயகரையும் பெற்ற உமாதேவி அமர்ந்திருக்கிற இடம் அதுதான். கருதரு காமக்கோடி என்று உலகில் காரண பெயரினால் வயங்கும். அதற்கு காமக்கோடி என்று அதற்கு பெயர், காம கோடி என்று பெயர். இந்த காமக்கோடி அன்றியும் காம கிரைபவர் தனதர் அணையவர் கோடியா தரலால் என்று ஓர் இயல்வின் எங்கனும் விரவி எவற்றினும் கடந்த பேரொழியை குன்றுரல் கொம்மை கொம்மை குவிமுலை தடத்தார் குலைத்தருள் கருணையும் பிராட்டி நன்றி வீற்றிருக்கும் பேரொழி புலத்திற்கு அப்பெயர் நாட்டலும் ஆகும். ஆமால் அதனாலே குபேரன் மன்மதன் முதலானவர்களே கோடி கோடியா படைத்தாளா உமாதேவி, அதனால அதுக்கு காம கோடியும் வேற. குபேரன் மன்மதன் கோடி கோடியா படைத்தான். இன்னும் இப்புவன பரப்பினர் காம என்பன மனைவியர் மக்கள் பொன்னணி இருக்கை பூன்முதல் பலவா பூந்தளிர் அணிநலங்கவற்றும் தன்னடி வணங்கி இறந்தவர் தமக்கு தடங்கிரி பயந்தவேர் ஆட்டி அன்னவை கோடி அழித்திடலான அப்பெயர் எய்து அங்கதுவே. அதற்கு மேலே மனைவி மக்கள் வீடு பட்டம் பதவி முதலானவற்றை எல்லாம் கேட்கின்றவர்களுக்கெல்லாம் இல்லை என்னாமல் ஒன்று கேட்டா கோடி கொடுப்பதினாலே அந்த இடத்துக்கு கோடின்னு வேறா, காமக்கோடின்னு வேறா. விரும்பியதை கோடிக்கணக்காக கொடுப்பதனாலே காமக்கோடின்னு வேறா. காமம் என்றால் விருப்பம், விருப்பத்தை பூர்த்தி பண்ணுவதனால அது காமக்கூடியின் வேறு. அல்லதும் கவைத்தா கரும்பகட்டூரி அடுதொழில் கூற்றினை கமை குமைத்த கொல்லையேற்ற அண்ணல் முதல்விழி செந்தி கோட்படு உறுதணி கருப்பு வில்லியை விளையாட்டு இயற்கையில் கோடி காமரா விழித்துணை கடையால் அல்லியங்கோதை ஆங்கலித்திடல அப்பெயர் பூண்டது. ஆமா மன்மதன் கோடி மன்மதனை படைச்சாரா, கோடி மன்மதன் பத்தாதுல்ல ஒருத்தன் பத்தாதுல்ல மற்றும் ஆறு உயிர் சேர் நாற்பொருட்பயனில் பகுத்த மூன்றாவது காமம். அதனாலே அறம்பொருள் இன்பம் வீடுன்னு நான்கு இருக்கிறது அல்லவா, புருஷார்த்தங்கள் சொல்றது அறம்பொருள் இன்பம் வீடுன்னு நான்கையும் புருஷார்த்தம் சொல்றது. அது வடமொழியில தர்மம் அறுத்தம் காமம் மோட்சம் சொல்றது, தர்மம் அறுத்தம் காமம் மோட்சம் சொல்றது. தமிழ்ல அறம் பொருள் இன்பம் வீடு மோட்சத்தை வீடுன்னு சொல்றது, இன்பத்தை காமம்னு சொல்றது, பொருளை அர்த்தம் சொல்றது, அறத்தை தர்மம் சொல்றது. தர்மம் அர்த்தம் காமம் இது வடமொழி. தமிழ்ல அறம்பொருள் என்பது இந்த நான்கிலே மூன்கன்றாவதாக இருப்பது காமம். பற்று காமத்தில் கூடியா முடிவில் பயில்வது வீடு வேறாகும். அந்த காமத்தினுடைய முடிவிலே வீடு வேறு. காமத்தினுடைய முடிவுனா இன்பத்தை விட்டவன் வீடு பற்றி பெறுகிறார், உலக இன்பத்தை விட்டவன் வீட்டை பெறுகிறார். முடிவில் வீடு வேறாகும். உற்றவர் தமக்கு வீடு வேறளிக்கும் உண்மையினாலும் அப்பெயரா தொற்றிடப்படுவால் உலகளா ஈர்ந்தால் அமர்ந்தருள் சுடரொளி விமானம். அதனாலே அங்கே சென்று வீடு வேண்டும் என்று கேட்கின்ற வீட்டை கொடுப்பதினாலும் அது காமக்கோடி என்று பெயர். பின்னரும் ஒன்று ககரமே அகரம் மகரமா பிரிதரும் ஒன்றும் அன்னையே ருகைக்கு அயன் அரி ஈசன் ஆயமுத்தேவரை பகரும் இன்னவார் இன்னவார் தம் இன்னவர் தம்மை யுகந்தொரும் கூடி முறையிலில் விழிகளில் படைத்தாள் மின்னடை பிராட்டி என்பதனான் அப்பெயர் விளங்கு என்பதுவே. அதனாலே அகரம் உகரம் பின்னர் ஒன்று ககரம், ககரா அகரா மகரா, ககரா அகரா மகரா என்கின்ற மூன்றினாலும் அதனால அயன் அரி ஈசன் மூவரையும் படைக்கிறாளாம். ககரா அகரா மகரம் அதுலதான் காமாட்சிங்கிறது இருக்குது. காமாட்சி காமாட்சி அதுல ககரத்துல வந்து அயனை படைக்கிறாளா, அகரத்துல அரிய படைக்கிறாளா, மகரத்துல உருத்திரனை படைக்கிறாளா. இப்படி இந்த வருடம் கண்ணிலே படைக்கிறாளா, கண் மூலமாக படைக்கிறாளா, பார்வையினாலே படைக்கிறாள். தம்மை உகந்தோறும் கோடி முறை எழில் விழி படைத்தாள் மின்னடை பிராட்டி என்பதனான அப்பெயர் வழங்கும் என்பதுவே. வேறு ஒன்றாங்கு வேறு ஒன்றாங்க காவனப்படுவாள் வெண்மலராட்டிமா என்பாள். அதனாலே காமான் இருந்துவதல்லவா, காமாச்சுங்கிறது காமான். அந்த காமாங்கிறதுல கா எனப்படுவாள் வெண்மலராட்டி. கா என்பது சரஸ்வதி, கா என்பது சரஸ்வதி, மா என்பாள் மகாலட்சுமி. இப்ப இரண்டு பேரையும் இரண்டு விழிகளினாலே படைக்கிறாளாம். சரஸ்வதியே வலது கண்ணால, லட்சுமி இடது கண்ணால படைக்கிறாளாம். அப்படி பூங்குவர் இருவரும் இலை மாறுகொள் ஐம்பார் உமை வெளி கோடி தன்னிடை வருமுறையாலும் ஏறு அத்திருப்பேர் எம்பெருமாட்டிக்கென்று எடுத்து எம்புவர் உணர்ந்தோம். இந்த காமாட்சிங்கிற பெயருக்கு தன விளக்கம் கொடுக்கிறார், இன்னும் இருக்குது விளக்கம். ஆகையினாலே இப்படி உமாதேவியினுடைய சிறப்புகளையும் அதற்கு மேலே பரமேஸ்வரன் உமாதேவியே காளின்னு கூப்பிட்டதுனால அவ வருந்தி நான் பொன்னிறத்தை பெறுவேன் என்று சொல்லி காஞ்சிபுரத்துக்கு வந்து சோருமான பூசித்து பொன்னிறம் பெற்ற வரலாற்றை மகாவிஷ்ணுவானவர் மகாலட்சுமி கிட்ட சொல்ல, அவர் நீ இப்படி கருப்பா இருக்கிறீன்னு அவரை சொல்ல, அவர் வந்து பூஜை பண்ணி பவள நிரம்பிச்சு விட்டார். இப்படிப்பட்டது அந்த வீராட்டகாசம் என்கின்ற தலம். ஆகையினாலே அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய தலத்தினுடைய பெருமையை சொல்லி அதன் மூலமாக சுவாமியினுடைய பெருமையை சொல்லி பொம்பாளுடைய திருநாமத்தை சொல்லி அந்த திருநாமத்துக்குண்டான அர்த்தங்களை எல்லாம் இந்த பாடலிலே சொல்லிக் கொண்டு வருகிறார். அது இன்னும் தொடர்ச்சியாக இருக்கிறது. ஆகையினாலே இனிமேல் வருகின்றதுல இன்னும் கொஞ்சம் ஆழமானது நீளமான கருத்துக்களா படலங்களும் வருகிறது. ஆகையினாலே தவறாம வந்து கேட்டு திருவருளை பெறுவீர்களாக என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அது இருக்கு நிறைய இருக்கு. நம்ம பார்வதி பதே
மரியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோக தருள்வாயே நிதியே நித்தியமே என் நினைவேனர் பொருளாயோ, நிதியே நித்தியமே என் நினைவேனர் பொருளாயோ, கதியேதுர் பரவேளே கருவூரில் பொருவாளே, கதியேதுர் பரவேளே கருவூரில் பெருமாளே.
வான்முகில் வளாது வைக வழிவளஞ்சுரக்கமன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிராதுயிரள் வாழ் நான் வரையறங்களோங்கரற்றமும் வெள்ளி மல்க மேன்மைகள் செய்வநீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி பதே.